நாம் எல்லோருமாய் திருப்பிக் கொள்வோம் நம்முடைய வேதம். லெட் அஸ் ஓபன் அவர் பைபிள் பிளீஸ். 1 தெசலோனிக்கேயர் 14வது வசனத்தில் இருந்து 18வது வசனம் வரை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14 18வது வசனம் வரை எல்லாரும் நாம் வாசி கேட்போம். பிளீஸ் பே யுவர் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனத்துக்கு உடைய கவனத்தை செலுத்துங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுற வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. வாசி.
இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவளையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்ததற்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர்
ஏற்றுங்கள். இருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, சபைக்கு, விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய எழுதின இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து மிக தெளிவாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். போன வாரம் இயேசு வருகிறார் என்றும், அவர் வரும்போது நாம் எப்படியா இருக்க வேண்டும் சொல்லின சத்தியத்தை நாம் கேட்டோம். இன்றைக்கு ஏன் இயேசு திரும்பி வருகிறார்? Why Jesus is coming again? ஏன் இயேசு திரும்ப வருகிறார் என்பதை குறித்த சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே வாசிக்கிறேன். நான் சொல்ல போற வார்த்தைகள் சத்தியம். ஆண்டவர் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி. நாம் அறியாமல் இருக்கிற பல பகுதிகள் இருக்கிறது. மனுஷனுக்கு இந்த உலகத்திலே அநேக அறிவுகள் உண்டு. பல காரியங்களை குறித்து, பல சம்பவங்களை குறித்து, பல சரித்திரங்களை குறித்து, பல சமுதாய பின்னணிகளை குறித்து பலவிதமான அறிவுகள் உண்டு. அறிவுகளிலே பல விதங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு மனிதனுக்கு அவசியமாகவும் அவசரமாகவும் தேவைப்படுகிற அறிவு என்னவென்றால், தேவனை அறிகிற அறிவே. ஏன் இயேசு திரும்ப வருகிறார்? Why Jesus is coming again? What is the reason? என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நாம் பார்க்க போறோம். நாம் வாசித்த வேத பகுதி சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. 16 வசனம் சொல்றது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எப்படியாய் அவர் ஏறி போனாரோ அப்படியே அவர் இறங்கி வருவார். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கீங்க? கிறிஸ்துவானவர் எப்படியா ஏறி போனாரோ அப்படியே அவர் திரும்பி வருவார். மேகங்கள் ஆண்டவர் இயேசுவை எடுத்துக்கொண்டு போன போது அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய கண்களின் பார்வைக்கு எட்டும் வரைக்கும் அவரை பார்த்துட்டே இருந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய சீஷர்களை குறிப்பிட்ட இடத்திலே கூட்டிக் கொண்டு போய் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான கடைசி வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லிவிட்டு, அதாவது மாம்சத்தில் இருந்து அவர் மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாக சொன்ன சில முக்கியமான வார்த்தைகள், அதை மத்த 28 கடைசி வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். அவர்களை சொல்லி அப்படியே அவர்கள் பார்த்து கொண்டு இருக்க ஒரு மேகம் அவரை இயேசுவை அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொண்டு போனதை நாம் வாசிக்கிறோம். அப்படி சீசர்கள் அப்போஸ்தலர்கள் அந்த இடத்திலே நின்று பார்த்துட்டே நிற்கிறார். நம்மோடு இருந்தவர் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது ஒரு மேகம் அப்படியே அவரை எடுத்துக்கொண்டு உயர போக 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 இவர்கள் அப்படியே நின்று தங்களுடைய பார்வைக்கு எட்டும் வரைக்கும் அவரை பார்த்துட்டே இருக்கிறார். அப்பொழுதுதான் தேவ தூதர் சொல்லுகிறார், கலிலேயாகிய மனுஷரே, நீங்களும் வானத்தை இப்படியே அண்ணாந்து பார்த்தோம், எப்படியா அவர் ஏறி போனாரோ அப்படியே அவர் திரும்பி வருவார். இங்கே வசனம் சொல்றது, கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எப்படி அவர் ஏறி போனாரோ அப்படி அவர் இறங்கி வருவார். ஏன் அவர் இறங்கி வருகிறார் என்பதை குறித்துதான் இந்த நாளிலே நாம் கவனிக்க போகிறோம், பார்க்க போறோம், சிந்திக்க போகிறோம், சேர்த்துக்கி பார்க்க போறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு திரும்பி வரத்தான் போகிறார். ஒருவேளை சிலருக்கு இது நகைப்பாக இருக்கலாம், ஒருவேளை சிலருக்கு இது கேட்டு 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 அழுத்து போன ஒரு காரியம் என்றது போல தோணலாம். இன்னும் சிலருக்கு அவர் வருவார் வருவார் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் தான் இன்னும் வந்த அவர் தான் இன்னும் வந்தபாடிலேயே என்று நினைக்கிறவர்களும் உண்டு. எவர் எப்படி இருந்தாலும், எவருடைய நினைவுகளும் எண்ணங்களும் நம்பிக்கைகளும் எவ்வாறு இருந்தாலும், ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு திரும்பி வரப்போது சத்தியம், உண்மையிலும் உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு திரும்பி வருகிறார். அவர் வரும்போது நிறைய கவனிங்க, மூன்று சப்தங்கள் கேட்கும். ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு திரும்பி வரும்போது மூன்று சப்தங்கள் கேட்கும். முதலாவது, கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடு. ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வரும்போது ஆரவார சத்தத்தோடு இறங்கி வருவார். இரண்டாவது, பிரதான தூதனுடைய சத்தம். அப்ப இயேசு வரும்போது பிரதான தூதனும் அவரோடு கூட வருவார். பிரதான தூதனும் ஒரு சத்தத்தோடு வருவார். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு சத்தம், தேவ எக்காலம். ஆண்டவர் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வரும்போது இந்த மூன்று சத்தங்களும் கேட்கும். ஆனா இதில் இருக்கிற ஒரு 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 ரகசியம் என்னவென்றால், இந்த மூன்று சத்தமும் எல்லாரும் கேட்க முடியாது. இந்த சத்தத்தை கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் கேட்பார். பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே புரண்டு பாவத்திலே மரித்து போனவர்களுக்கு இந்த சத்தம் கேட்க, இந்த சத்தங்களை கேட்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து போன தேவனுடைய ஜனங்கள், பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார். இந்த உயிர்த்தெழுதலும் மூன்று கேட்டகரி இருக்கு, மூன்று வரிசை இருக்கு. மரித்து முதல் உயிரோடு எழுந்த முதற் பலனானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவது கட்டம், இரண்டாவது கேட்டகரி, கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்த, கிறிஸ்துவுக்குள் மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவார். மூன்றாவது கட்டம், உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் ஆண்டவர் இயேசுவை எதிர்கொள்ள ஏறி போவார். என கரிமானோக்களே, இந்த சத்தம் கேட்கிறவர்கள் ஆண்டவர் இயேசுவை எதிர்கொள்ள புறப்படுவார். இதைத்தான் நான் ரப்சர் என்று சொல்லுகிறேன். அதாவது சொல்லும்போது நல்லா கவனிக்கிறது, ரப்சோ என்கின்ற லத்தீன் வார்த்தையில இருந்து ரப்சர் என்கின்ற ஆங்கில வார்த்தை வரப்பட்டது. இந்த ரப்சர் என்று சொல்லப்படுகிற ஆங்கில வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் எடுத்துக் கொள்ளப்படுதல் என்பதாகும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படுதல், தட்ஸ் மீன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுதல், அதாவது மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்படுதல். இதைத்தான் ரகசிய வருகை அல்லது ரப்சர் என்று சொல்லுகிறோம். இந்த சத்தங்கள், இந்த சத்தங்களை கேட்கிற பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் வானத்திலே தேவன் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க எழுந்தளி போவார், ஏறி போவார். இந்த ரகசிய வருகையிலே உலகம் எல்லாம் இயேசுவை காண முடியாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நித்திரைந்த பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்க, அவர் வரும்போது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் தான் அவரை பார்க்க முடியும். இதைத்தான் நான் ரகசிய வருகைகள். இந்த ரகசிய வருகையிலே சபை எடுத்துக் கொள்ளப்படும். நீங்க நன்றாக கவனிங்கள், சபை என்று சொல்லும் போது ஒரு சபையை மட்டும் குறிக்காது, அது குளோபல் சேர்ச்சை குறிக்கும். உலகெங்கும் இருக்கிற, உலகெங்கும் இருக்கிற எல்லா ஆண்டவருடைய திருச்சபைகளையும் குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு வரும்போது சபை எடுத்துக் கொள்ளப்படும். இதிலும் ஒரு முக்கிய குறிப்பு என்னவென்றால், சபை எடுத்துக் கொள்ளப்படும் என்று இங்கே குறிப்பிடப்படும் போது சபையில் இருக்கிற எல்லோருமே எடுத்துக் கொள்ளப்படுவதும் இல்லை. இதைத்தான் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சபையில இருக்கிற எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பது நம்முடைய விண்ணப்பமும் ஜெபமும் பாரமும் மன்றாட்டும் நாம் சொல்லுற புத்திமதி. ஆனாலும் சபையில இருந்தும் சத்தியத்துக்கு புறம்பாக வாழ்ந்து பாவத்தில் ஜீவிக்கிறவர்கள் பரிதாபமாக கைவிடப்படுவார். ஆனால் சபைக்குள்ள இருந்து உண்மையாக ஆண்டவருக்காக வாழ்ந்து சத்தியத்தின்படி தூய்மையாக பரிசுத்தமாக வாழுகிற பரிசுத்தவான்கள், அவர் வரும்போது இந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் எழுந்தருளி போவார்கள் அல்லது பறந்து போவார்கள் மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்காக. பரகசிய வருகையிலே இயேசுவின் பாதங்கள் இந்த பூமியிலே தங்கும் அல்லது நிற்கும். ஆனால் ரகசிய வருகையிலோ மத்திய ஆகாயத்திலே பரிசுத்தவான்கள் பூமியிலிருந்து ஏறி போறபடியால் அவருடைய பாதங்கள் இந்த பூமியிலே பதிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லுவதை நண்பா சிந்தித்து கொள்ள, சபையை எடுத்துக்கொள்ள இயேசு வருகிறார். இந்த பூமியில இருக்கிற எல்லா ஆண்டவருடைய உயிருள்ள பரிசுத்த திருச்சபைகளிலே ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாய் சத்தியத்தின்படி வாழுகிற உத்தமமான தேவனுடைய பிள்ளைகளை எடுத்துக் கொள்வதற்காக இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். இறங்கி வருகிறார், வானத்திலிருந்து இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார் சத்தங்கள். ஆனால் சபைகளில் இருந்து சத்தியத்துக்கு புறம்பாய் வாழ்கிறவர்கள் இந்த வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். நன்றாக கவனிங்கள், இந்த ரகசிய வருகைக்கு பிற்பாடுதான் அந்த கிறிஸ்துவோட ஆட்சி இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவோட வருகை ரகசிய வருகைக்கு முன்பாக அந்த கிறிஸ்துவோட ஆட்சி இந்த உலகத்தில் வரவே முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறபடி, இன்றைக்கு நாம் அறிந்து கொள்கிறபடி, இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்றபடி அந்த கிறிஸ்துடைய ஆட்சிக்குரிய அனைத்து காரியங்களும் வேக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்களாலே பார்க்கிறோம், காதுகளாலே கேட்கிறோம். இன்றைக்கு மைக்ரோஷிப் ஒன்னு கண்டுபிடித்திருக்காங்க அமெரிக்கா, அங்கதான் நல்லதும் வருது கெட்டதும் வருது, இறக்குமதியாக இம்போர்ட் பண்ணப்படும். அந்த மைக்ரோஷிப் சொல்லப்படுற மிக சின்ன ஒரு ஷிப், அதை நம்முடைய சரீரத்திலே பொருத்திவிட்டால் நாம் எங்கு போகிறோமோ என்ன செய்கிறோமோ அதை குறித்த முழு டீட்டெயிலையும் அவர்கள் அறிந்து கொள்வார். சொல்ல போனால் ஒருவர் நம்மை பின்தொடர்ந்து வர்றது போல இருக்கும். ஏன் இப்படி அவர்கள் அரசாங்கம் யோசிக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கு தேசங்களிலே கிரிமினல் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறது, கட்டுப்படுத்த முடியவில்லை. சட்டங்களுக்கும் அரசாங்கங்களுக்கும் சவால் விடத்தக்கதான பல கிரிமினல் குற்றங்கள் பல தேசங்களிலே பெருகிக் கொண்டு போகிறபடியால் இன்னைக்கு அரசாங்கங்கள் என்ன நினைக்கிறது, இப்படி ஒன்று செய்துவிட்டால் குற்றச்செயல்களை குறைக்கிறதுக்கு இடமாக இருக்கும் என்று நினைத்து இந்த மைக்ரோஷிப் என்கின்ற ஒன்றை கண்டுபிடித்திருக்கார். இதை நமக்குள்ள பொருத்திவிட்டால் இந்த சிப்பை நீங்க உயிருள்ள வரைக்கும் திருப்பி எடுக்கவே முடியாது. நீங்க எங்கு போனாலும் ஒருவர் உங்களை பின்தொடர்ந்து வர்றது போல இருக்கும். நீங்க எந்த தேசத்துக்கு போனாலும் எந்த மூளைக்குள்ள இருந்தாலும் உங்க டீடைல் முழுவதையும் அவர்கள் அறிந்து கொள்வார். இவைகள் எல்லாம் அந்திகிறிஸ்துடைய ஆட்சிக்கு அனுகூலமானவைகள். வரப்போகிற அந்திகிறிஸ்து என்ன சொல்ல போகிறான், ஒன் வேர்ல்ட் ஒன் பாஸ்போர்ட் அண்ட் ஒன் கரன்சி. எல்லைகள் அற்ற உலகம் அல்லது கிரன்சி இல்லாத வேர்ல்ட் அல்லது எல்லைகள் நோ போர்டர், ஒரே உலகம், ஒரே அரசாங்கம், ஒரே பாஸ்போர்ட், ஒரே கரன்சி காசு. இதுதான் அந்திகிறிஸ்துடைய கூக்குரலாக இருக்கு. இன்றைக்கு இந்த உலகம், இன்றைக்கு ஈவிலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு தலைவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தை நடத்தக்கூடிய ஒரு சரியான தலைவர் யாராக இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயார் என்கின்ற தயார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதன் பின்னணியை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கிறவன் சிந்திக்கிறவன், கேட்கிறவன் சிந்திக்கிறவன். நான் வாழுகிற காலம் கடைசி காலம் என்பதுக்கு வெட்ட வெளிச்சம். இன்றைக்கு மிக முக்கியமான உலக தலைவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இன்றைக்கு பொருளாதார நெருக்கடி எல்லாம் தலைக்கு மேல போய் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போய்கொண்டிருக்கு. காலநிலைகள் வெப்பம் கூடிக்கொண்டிருக்கபடியால் துருவங்களிலே இருக்கிற பனிக்கட்டிகள் கரைந்து போறபடியால் இந்த உலகம் என்ன ஆகும் என்கின்று விஞ்ஞானிகள் யோசிக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே உலகம் ஒரு குடைக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி உலக தலைவர்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார். வரப்போகிற அந்த கிறிஸ்து சொல்லுவான், நான் இந்த உலகத்தை ஆளுவேன், எனக்கு ஒப்பு கொடுங்க. அப்பொழுது இந்த உலக தலைவர்கள் எல்லாம் அவருக்கு சப்மிட் பண்ணுவார். 3.5 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் அந்த கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுவார். 3.5 ஆண்டுகள் சமாதானமாக அரசாங்கம் நடைபெறும். அந்த 3.5 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் அந்த கிறிஸ்து தன்னை யார் என்பதை வெளிப்படுத்துவார். சோ அதை குறித்து நம்ம இப்பொழுது பேச நமக்கு சமயம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக அந்த கிறிஸ்துடைய ஆட்சி இந்த உலகத்தில் வரவே வராது. இன்னும் ஒரு காரணியை கவனிக்கணும். இன்றைக்கு சொல்லப்படுறது அக்கிரம மிகுதியினால் அநேகடி அன்பு தணிந்து போ. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. நான் சில விசுவாசிகள் ஜெபிக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். உங்கள் ஜெபம் சரி, ஆனா நம்முடைய நினைவு தவறு. என்னவென்றால் இந்த வார்த்தைகள் எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கு என்பதை நாம சிந்திக்கணும். அக்கிரம மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போவோம் என்று சொல்லப்பட்ட அந்த வசனம் இன்றைக்கு காலத்துக்கு அல்ல, இது மகா உபத்திரவ காலத்து நடக்க போற காரியத்தை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்றார். இது இயேசு சொன்ன வசனம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரு, இந்த அந்திகிறிஸ்துடைய காலத்தில் இதுவரை உலகம் கண்டிராத மகா உபத்திரவத்தை இந்த உலகம் சந்திக்கும். ஆங்கிலத்தை அந்த ட்ரிபுலேஷன் சொல்றார், மகா உபத்திரவ காலம். ஜனங்கள் மனுஷர்கள் சாவை தேடுவார்களாம், ஆனாலும் சாக முடியாத ஒரு கட்டம் வாழ்க்கையிலே அவர்களுக்கு விரப்பும் விரக்தியும் வெறுப்புமாக இருக்கும். அது அந்திகிறிஸ்துடைய பிற்காலமாகிய 3 ஆண்டுகளில் நடைபெறும். அது மாத்திரமில்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த 666 என்கின்ற 666 இந்த காரியத்துக்கெல்லாம் இன்றைக்கு உலகம் தயாராகிவிட்டது. எனக்கு அறிமானவர்களே, இவைகள் எல்லாம் என்னதை நாம் குறிக்கிறது? இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ற ஒரு காரியம் என்ன, இவைகளுக்கு பின்னாலே ஆண்டுடைய சத்தம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், I am coming soon, return to the earth. இயேசு மெய்யாகவே சீக்கிரமாய் இந்த உலகத்துக்கு வருகிறார். ஆகவே அவர் வரும்போது கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இந்த சத்தத்தை கேட்டு சபைகளிலே பரிசுத்தமாய் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் அவரை சந்திக்க பறந்து போவார். மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் இயேசுவை சந்திப்பார்கள். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, அக்கார்டிங் டு என்னுடைய வேத அண்டர்ஸ்டாண்டிங் படி, மத்திய ஆகாயத்திலே இயேசுவை சபை சந்திக்கும் போது, அல்லது மத்திய ஆகாயத்திலே தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் இயேசு சந்திக்கும் போது, இன்றைக்கு மத்திய ஆகாயத்தில் இருந்து அதிகாரம் பண்ணுகிற அந்தகார பிரபுவாகிய சாத்தான் கீழே தள்ளப்படுவார். வான மன்றத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று நமக்கு வேதம் தெளிவாய் சொல்றது. இன்றைக்கு இந்த பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே கிரிய சேர பொல்லாத ஆவிகள் சேனை சேனையாய் வான மன்றத்தில் இருந்து கிரிய செய்யும். சோ என்னுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் வந்து சபையை தன்னுடைய ஜனங்களை சந்திக்கும் போது, அங்க இருந்து கிரிய செஞ்சு கொண்டிருக்கிற பிசாசு கீழே தள்ளப்படுவார். ஆதியிலே ஆரம்பத்தில் இந்த பிகினிங் ஆரம்பத்தில் இந்த சாத்தானது பிசாசு ஆண்டவரோடு இருந்தான். அங்க இருந்து ஆண்டவருக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி ரிபெல் பண்ண போது அங்கிருந்து கீழே தள்ளினார். அவன் வந்தான் இரண்டாம் வாகனத்து அங்க இருந்தா டொமினேட் பண்ணிட்டு இருக்கிறான் முழு உலகத்தில். அதான் இயேசு பார்த்து சொல்றான், இந்த உலகம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதாம் ஏவாள் கையளித்தார். ஆனா இயேசு திரும்பி வரும்போது இன்றைக்கு ஆகாயத்தில் இருந்து மத்தியாகத்தில் இருந்து கிறிஸ்தர பொல்லாத பிசாசு கீழே தள்ளப்படும். சபை வேலை போ. ஆண்டவர் இயேசு மூன்று சத்தத்தோடு இறங்கி வருவார். இந்த சத்தத்தை கேட்டு இருக்கிற நித்திரை அடைந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இவைகளுக்கு முன்பாக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து போய்விட்டார். இப்ப இயேசு திரும்பி வரும்போது மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதற்கு பிற்பாடு நாமும் பறந்து போவோம். இதை மறந்து போவார். மத்திய ஆகாயத்தில் அவரை சந்தித்து அவரோடு கூட இருப்போம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சில பேர் என்ன நினைக்கிறார், இயேசு வருகிறார் எப்ப வரப்போற என்று நகைக்கிறவர்கள் சிரிக்கிறவர்கள் கூட உண்டு. அந்த சத்தங்கள் கூட என் காதல கேட்குது. இயேசு முதல் தடவையாக இந்த பூமிக்கு வந்தபோது அவர் ஒரு சிற்றூரிலே அல்லது ஒரு கிராமத்திலே அவர் பிறந்தார், அவதரித்தார். பெத்லகேம் ஏற்பட்ட ஒரு சிற்றூரிலே அவர் பிறந்தார். ஒரு சிற்றூரிலே பிறந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உலகம் அகிலம் அனைத்தையும் ஆளுகை செய்கிற அவதார புருஷராக காணப்படுகிறார். இந்த உலகத்தின் சரித்திரத்தையே இரண்டாக பிரித்த ஒரே ஒரு சரித்திர புருஷர் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவர் இந்த பூமிக்கு முதற்தடிமையாக வந்தபோது மாட்டு தொழுவத்தில் கூட சத்திரத்தில் கூட அவருக்கு இடமில்லை. மட்டுமல்ல, அவர் முதற்தடிமையாக இந்த பூமிக்கு வந்தபோது மனித அவதாரம் எடுத்து அடிமையின் ரூபமாக வந்தாராம். ஏன் தெரியுமா? பாவத்துக்கு அடிமைப்பட்டு பிசாசுக்கு அடிமையாக கிடந்த நம்மை விடுதலையாக்குவதற்காக அவர் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறினார் என்று வேதம் சொல்கிறது. நம்மை தேவ சாயலாக்க அவர் மனுஷ சாயலாக, நம்மை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அவர் ஆக்கினை அனுபவித்தார். நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, நாம் பரலோகம் செல்ல, அந்த பாக்கியம் உள்ள வாழ்வை வாழ, அந்த ஆசீர்வாதமான வாழ்வை வாழ, அந்த முடிவில்லாத வாழ்வை வாழ, அந்த அர்த்தமுள்ள வாழ்வை வாழ்வதற்காக தன் ஜீவனையும் இயேசு சிலுவையிலே தந்தார். ஆனால் இனிமேல் வரும்போதோ அவர்களுடைய மகிமையிலே வருவார். இனி எவர் அடிமையின் ரூபம் எடுத்து வரப்போறதில்லை. உன்னை போல என்னை போல ஒரு மாமிசத்தில் வரப்போறதும் இல்லை. அந்த பெத்லேயம் என்கிற ஒரு சிற்றூரில் அவர் பிறக்க போறதும் இல்லை. இனிமேல் அவர் வரும்போது தன்னுடைய மகிமையோடு வருவார். He will come with his old glory. அவரை குத்துனவர்களும் அவரை நோக்கி பார்ப்பார்கள். மெய்யாகவே ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வருகிறார். Whether you accept or reject, this is truth. ஆண்டவர் இயேசு முதல் தடவையாக வந்தது எவ்வளவு சரித்திர பூர்வமான உண்மையோ அதை விட உண்மை ஆண்டவர் இயேசு திரும்ப இந்த பூமிக்கு வருகிறது. ஆண்டவர் இயேசுடைய மீள் வருகையை குறித்து வேதம் அதிகமான இடங்களிலே சொல்லுகிறது. இயேசு மெய்யாகவே திரும்பி வருகிறார். இது சில சொல்றது போல அவர் வருவார். அவர் வர கால தாமதமாகிறபடியால் நாம கொஞ்சம் நம்முடைய விருப்பங்களை செயல்படுத்துவோம். இவங்க சபையில போனா இவங்க கத்துவான், இவங்களுக்கு வேற வேலை என்ன, இந்தா இயேசு வாராரு. இவத அது அவன் சொல்லட்டும், நீங்க சொல்லுங்க, நாங்க எங்கட பாட்டுல எங்கட வாழ்க்கையை நாங்க வாழும், இதான் எங்கட மாமூல் வாழ்க்கை என்று நீங்க சொல்லலாம், அல்லது நீங்க சொல்றபடியே செய்யலாம். இட் இஸ் அப் டு யூ, பட் திஸ் இஸ் ட்ரூத். காலதாமதமாகலாம், ஆனால் 2 பேதுரு 3:8-9 படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னார். 2 பேதுரு 3:8-9 படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கு ஒரு ரகசியம் வெளிப்படுகிறது. அது என்ன? ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கு. நன்றாய் கவனி. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், அவர் வாராரு இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, அவர் வருவார், அவர் வர லேட் ஆகும், அதுக்கு முதல் நம்ம விருப்பங்களை நாம எதை விரும்புறோமோ அதையெல்லாம் செஞ்சிடணும் என்று சிலருடைய வாழ்க்கை. They are trying to do something bad things against God. 1000 நாட்கள் ஒரு வருஷத்தை போலவும், ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்கு. சொல்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு கடிகாரம் இருக்குது. இன்னைக்கு லண்டன்ல இருக்கிறது அந்த பிக் பென் சொல்லுவார், அந்த டவர், அதெல்லாம் அந்த குளோக் இருக்கு, அதை வச்சுதான் உலகத்தின் நேரத்தை எல்லாம் கணிக்கிறார். ஆனா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்ம ஆண்டவரிடத்தில் ஒரு கடிகாரம் இருக்குது, அந்த கடிகாரத்தின் படிதான் தேவன் அனைத்து காரியங்களையும் செய்கிறார், செய்து முடிகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி போயிருக்கிறார். அவர் வருகிற நாளையும் நாளிகையும் நமக்கு அறிவிக்கிறார். ஆனால் தேவ கடிகாரத்தின்படி தேவனுடைய நேரம் வரும்போது தேவன் தன் குமாரனை திரும்ப இந்த பூமிக்கு அனுப்புவார். குறித்த காலத்திலே இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் என்று வேதம் சொல்றது. ஏராளம் தீர்க்கங்கள் இயேசு பிறக்கத்துக்கு முதல் தீர்க்க தரிசிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டு பல பரிசுத்தவான்களும் பல ஏற்பாட்டு பக்தர்களும் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை அந்த ரட்சணிய கண்மலையை காண்பதற்காக காத்திருந்தார்கள். ஆனாலும் பார்க்க முடியவில்லை, காண முடியவில்லை. அவருடைய காலத்துக்கு முன்பு அவர்கள் மறித்து போனார். தேவ நேரம் வந்தபோது, குறித்த காலமும் நேரமும் வந்தபோது தேவன் தன் குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய நேரம் வரும்போது அகார்டிங் டு ஹிஸ் டைம், அவருடைய நேரத்தின்படி அவர் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவார். நம்முடைய காலங்களும் நேரங்களை வைத்து நம் ஆண்டவரை கணக்கிட முடியாது. மட்டுமல்ல, நம்முடைய காலங்களையும் நம்முடைய கடிகாரத்தையும் வைத்து கடவுளை கத்தரை கட்டுப்படுத்தவும் முடியாது. நமக்கு தான் 100 வருஷம் 1000 வருஷம். ஆனா தேவ பார்வையில் இந்த வருஷங்களையும் நேரத்தை வைத்து நாம் அவரை கட்டுப்படுத்த முடியாது. பட் தி ட்ரூத் ஆண்டவர் சொன்ன, ஐ ஆம் கமிங் சூன், நான் சீக்கிரம் வருகிறேன். பட் வி பிலீவ் இட், இட்ஸ் அப் டு ஹிம். எப்போ வாரது என்பது அவரை பொறுத்தது, ஆனா அவர் வரும்போது ஆயத்தமா இருக்கிறது என்னை பொறுத்தது, உங்களை பொறுத்தது. தடுத்த திங் ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவர் வரும்போது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று போன வாரம் நாம் போன முறை நாம் அந்த 10 கன்னிகளை பார்த்தோம் இல்லையா? உங்களுக்கு தெரியுமா இந்த 10 கன்னிகளும் எங்க இருந்தாங்க தெரியுமா? சபையில இருந்திருக்காங்க. ஏன்? இந்த 10 பேருக்கும் மணவாளன் இயேசு திரும்பி வருவார் என்கின்ற நம்பிக்கை இருந்திருக்கு. உலகம் இந்த நம்பிக்கையை கொடுக்காது, உலகம் இந்த நம்பிக்கையை உடைக்கும். இந்த நம்பிக்கை ஊட்டார். ஆனா இந்த பத்து பேரும் சபையில இருந்திருக்கா, எனக்கு அதான் ஆச்சரியமும். பத்து பேரும் சபையில இருந்திருக்கான், ஆனா ஆச்சரிய அஞ்சு மணி ஆயுதமா இருக்கு. The half church, they prepare themselves for the coming of Christ. பாதி சபை ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு அல்லது மனமான வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி காத்திருந்தது. They're ready for the coming of Christ. But the half of other church, they are not ready. But they are in the church. Still in the church. They are listening and hearing the word of God, but they don't like to repent. They don't like to submit to the word of God. That is a pity. பத்து பேர் சபையில் இருந்தார்கள், சத்தியத்தை கேட்டார்கள். ஒருவேளை பந்தியில பங்குபட்டிருக்கலாம், அந்நிய பாஷைகளை பேசிக்கலாம், ஆவியின் திருமூலத்தை பெற்றிருக்கலாம், ஆண்டவருக்கு பணி செய்திருக்கலாம். பட் ஐந்து பேர் அரவாசி ஆயத்தமாக இருக்கவில்லை. They are not ready for the coming of Christ. ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பத்து வருஷமா இருக்கலாம், இருபது வருஷமா இருக்கலாம், முப்பது வருஷமா இருந்திருக்கலாம், ஆனாலும் அவர்கள் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லையே. அவர் வரும்போது, இயேசுவே நான் 25 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என்னை எடுத்துக்கொள்ள மட்டும் நாம் சொல்ல முடியும். அவர் வரும்போது நான் தான் சீனியர் இந்த சர்ச், என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்ல முடியும். Let us prepare ourselves for the coming of Christ. நம்மை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவருடைய வருகைக்கு. அவர் வரட்டும், எப்போது வருவீர் என்கின்றது ஒரு கூட்டம், மறு கூட்டம் அவர் வருவார். அது காலதாமதமா, இட் கேன் பி லேட். ஆகவே நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதை என்னை கொஞ்சம் காலதாமதமாக்குவேன். ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதை இன்னும் கொஞ்சம் பின்போடுவேன். ஆண்டவருக்கென்று நான் செய்ய நினைக்கிறதை அல்லது தேவன் தனக்கு செய்ய வேண்டும் என்று என் மனதில் போட்ட வாரத்தை இன்னும் கொஞ்சம் நான் காலதாமதிக்கேன். அவர் வர லேட் ஆகும். ஆகவே நான் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேன் பி லேட். இட் கேன் பி சோ. ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு நாள் நாம் எல்லோரும் கணக்கு ஒப்பு கொடுத்துதான் ஆகும். Because he is the creator. அவர் சிருஷ்டி கர்த்தரப்பா. உன்னை என்னையும் சிருஷ்டித்தவர், உன்னை என்னையும் உருவாக்கினவர், உனக்கும் எனக்கும் உரு கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவன், உன்னுடைய ஜீவ சுவாசத்தை தன் கரத்தில் வைத்திருக்கிறோம் என்று பரிசுத்த வேதம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. என்ன கருமான கொலை, பத்து பேரும் சபையில் இருந்தாங்க, பத்து கன்னிகள் சத்தியத்தை கேட்டான். அதன்படி அவங்க வாழல. இது எப்ப தெரிய வந்தது? அவர் வரும்போது. ஐ கேன் பிரீச் த வேர்ட். நான் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கலாம், என்னோடு இருக்கிறவர்கள் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கலாம், ஆனா உங்களுக்கு உள்ளே இருக்கிறதை நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. அல்லஸ் நமக்கு ஆவியானவர் நமக்கு சிச்சில நேரங்களில் தேவ ஆவியான சில காரியங்களை உபயோகப்படுத்துறார், வெளிப்படுத்த. இட் இஸ் ட்ரூ. ஆனால் முழுவதுமாக உங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. நம்ம ஏமாத்தலாம், நமக்கு ஒரு வேஷம் போடலாம், ஆனா தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே செல்லுபடியாக. நாம் யாருக்கு கணக்கோப்பு கொடுக்க போறோம், யாரை ஏமாற்ற போறோம்? நான் வந்தபோது ஒரு வாசகத்தை பார்த்தேன், இந்த நாட்டுக்கு வந்தபோது அது இப்படியே அழிந்தது. The life is short. Try to make it sweet up this way. வாழ்க்கை குறுகினது, அது மனுஷனுக்கு தெரியுது. ஆகவே உன் வாழ்க்கையை இன்பமானதாக மாற்று. அப்படியே இதனால்தானோ என்னவோ மனுஷன் வாழ்க்கை இன்பமாக இருக்கணும் அல்லது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் என்று எதை எதெல்லாமோ டிரைவ் பண்றான். ஆனா ட்ரையா இருக்கு பாருங்க, ஸ்டில் சந்தோஷமா இருக்கணும். ஆகவே நான் எங்க போறேன், நான் சந்தோஷமா இருக்கணும், ஆகவே இதை செய்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இருக்கணும், ஆகவே இப்படி சொல்லுறேன், இப்படி கதைக்கிறேன், இப்படி செய்கிறேன், இப்படி போறேன், இங்க போறேன். அதை ட்ரைங் டு டூ சம்திங். ஆனாலும் அவன் விரும்புறபடி அவன் சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு கொஞ்ச நேரம் அனித்தியமான பாவ சந்தோஷம் என்று வேதம் சொல்றபடி இந்த பாவத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்குதான். அது இந்த மாமிசத்துக்கு உண்டான ஒரு சொற்ப நேர சந்தோஷம். ஆனால் சொற்ப நேரத்தில் அது நீக்கும்படி போல மறைந்து போகும். ஆனால் தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து தேவனோடு வாழுகிற ஒரு தேவ மனுஷன் மனுஷியுடைய இருதயத்திலோ தேவனுடைய சமாதானம் குடிகொள்ளுமா இருந்தால் அதை அளவிடவே முடியாது. ஆகவேதான் பைபிள் சொல்லுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இம்மனுஷ புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானம் இருக்குதுங்க. அது மனுஷனால கிரியேட் பண்ண முடியாது, அது மனுஷனால மனுஷனுக்கு கொடுக்க முடியாது, அது மனுஷனால் எதையும் கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியாது. அது தேவாதி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதிச்ச அந்த மெய்யான சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் I have to submit my life under the feet of Christ. This is the truth. எவ்வளவு காலத்துக்கு வாழ போறோம்? இன்னொரு காரியம் தெரியுமா, நான் காலம் இருந்து யோசிச்சு, ஆண்டவர் இயேசு வரும்போது நமக்கு சிறகு தர மாட்டார் நான் நம்புறேன். ஆனா நம்ம எல்லோரும் போ, அப்ப இந்த புவியீர்ப்பு சக்தி நமக்குள்ள கிரிய செய்ய, we can fly under Christ. This is true. Without any wings or flight or something like that. ஆண்டவர் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக இருக்க தேவனுடைய பிள்ளைகள் அவரை சந்திக்க மத்திய ஆகாயத்துக்கு பறந்து போவார், எழுந்தள்ளி போவார்கள் அல்லது எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஒன்று நிச்சயம், ஒன்று சத்தியம், என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசுவுக்காக காத்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் எடுத்துக் கொள்ளப்படும் போது, அவரை நோக்கி பறந்து செல்லும் போது, எடுத்துக் கொள்ளப்படும் போது நாம் மாத்திரம்தான் எடுத்துக் கொள்ளப்படுவோமே ஒழிய நமக்கு சொந்தமாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்றும் நம்மோடு எடுத்துக் கொள்ளப்படவே மாட்டார். I can have something in my life. எனக்கென்று சில காரியங்களை நான் வைத்திருக்கலாம், தேவைதான். இந்த உலகத்தில் நான் வாழ்றதுக்கு சில காரியங்கள் தேவை. It is not sin. நாம அவளை பிடிச்சிட்டு இருக்க கூடாது, என்ன பெற்று போயிடாது அப்படின்னு நாம பிடிச்சிட்டு இருக்கோம் சொன்னா, நாம் அவர்களை கட்டிப்பிடிச்சிருந்த பூமி குடிவில வாழ்ந்து முடியாது. அவர் வரும்போது நாம பறந்து செல்ல முடியாது, அந்த சத்தத்தை கேட்கவும் முடியாது. Can be in the church. பிரதர் காரியம் என்னவென்றால், அவர் சத்தத்தை நான் கேட்க முடியுமா? That is the thing. That is the reality. That is the truth. நான் மாத்திரம் எடுத்துக் கொள்ளப்படுவேன். ஆனா எனக்கு சொந்தமாக இந்த உலகத்திலேயோ இந்த தேசத்திலேயோ நான் வச்சிருக்கிறேன், கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கிறேன், ஐயோ விடமாட்டேன், ஒன்றும் என்னோடு கூட வர நான் எடுத்துக்கொள்ளப்படுறேன். ஆகவேதான் நான் சொல்றேன், நிலையில்லாத காரியங்களை நம்பி நிலையான வாழ்வை இழந்துடாது. அனித்தியமானவைகளை நம்பி நித்தியமானவைகளை தவற விடாதே, மிஸ் பண்ணிடாது. 10:27 யோவான்ல இயேசு இப்படியாய் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுது. நாம் சீக்கிரமாய் போவோம். அவர் வருகிறார். Why Jesus is coming soon. இயேசு ஏன் வருகிறார்? நான்கு காரியங்கள் சுருக்கமாக சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்கிறேன். படிங்க யோவான் 14:2
வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லி இருப்பேன்,
நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன்,
ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போறேன்.
போய் நான் போய் நான்
போய் உங்களுக்காக இஸ்ரவேலை ஆயத்தம் பண்ண பின்பு,
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய், ஹலோ, நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு, I will come back. உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் திரும்பி வந்து நான் இங்கே இருக்கிறேனோ. அங்கே நீங்களும் இருக்கும்படி உங்களை கூட்டி சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏன் இயேசு வருகிறார்? நம்மை கூட்டி சேர்த்துக் கொள்வதற்காக, தனக்காக தமக்காக காத்திருக்கிற அந்த கூட்டத்தை, அந்த உத்தமமான கூட்டத்தை, அந்த பரிசுத்த கூட்டத்தை, தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்வதற்காக இயேசு இந்த பூமிக்கு திரும்பி வருகிறார். Beloved, listen to me. Why Jesus is coming again? ஏன் இயேசு திரும்ப வருகிறாரு? தனக்காக காத்திருக்க தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்து தான் இருக்கிற இடத்துல நம்மை வைத்துக் கொள்வதற்காக வருகிறார். That is the thing. கேட்டாங்க, இந்த பரலோகம் எங்க இருக்குது அப்படின்னா, பரலோகம் இருக்கிறது இருக்குது, அது பிரச்சனை கேள்வியில. நான் பரலோகத்துக்கு போவேனா என்பது கேள்வி ஒழிய, பரலோகம் எங்க இருக்கிறது போட்டு மண்ணை விட சென்னு, அது இருக்கிறதுல இருக்கு, அது விலகாது. அங்க கொள்ளைக்காரனும் போக மாட்டான், அங்க 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 நியூட்டன் குண்டும் பாவிக்கல, அது அணுகுண்டும் பாவிக்கல, அது கெமிக்கல் வெப்பன்ஸும் பாவிக்கல, அது இருக்கிறதுல இருக்கு. ஆனா கேள்வியில நீ அங்க போவியா? தட் இஸ் தி திங். என்ன கேட்ட நான் சொல்லுவேன், இயேசு எங்க இருக்கிறாரோ அதுதான் எனக்கு ஹெவன். நான் எங்க இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படியா நான் உங்களை குடிச்சு, ஆகவே நான் போறேன், நான் போறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு வாசனத்தை ஆயத்தம் பண்ண பின்பு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்றது சத்தியம், உனக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கார் என்பது சத்தியம். இட் இஸ் ட்ரூத். நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு பத்திரிகைகளில் வருகிற செய்திகள் தவறாகலாம், டெலிவிஷன்ல வருகிற செய்திகள் பிழையாகலாம், வானொலியிலே கேட்கிற சத்தங்கள் தவறி போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒருபோதும் தவறாது. இட் வில் நெவர் ஃபெயில். நான் உங்களுக்காக ஒரு வாசத்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு திரும்பி வந்து உங்களை நான் கூட்டி சேர்த்துக் கொள்வேன். நான் இருக்க இடத்துல நீங்களுக்கு, இட்ஸ் எ கிரேட் லவ், மிகப்பெரிய அன்பு, அளவிட முடியாத அன்பு. என்ன ஏ சொல்றாரு, நான் இருக்கிறதுல நீங்களும் இருக்க. What a great thing. I love Jesus in my heart. இந்த நாட்டு அதிகாரிகள் தான் வெள்ளம் மாளிகையும் பல சென்றும் அங்கெல்லாம் இருப்பான், நாம அவங்களை சந்திக்கிறதே கஷ்டம், சந்திக்க முடியும். ஆனா ஏ சொல்றாரு, நான் எங்க இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படியா உங்களை கூட்டி சேர்த்துக் கொள்ள நான் திரும்பி வருவேன். இப்பொழுது இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? உனக்காகவும் எனக்காகவும் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்க. நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த தேசத்துல என்ன அழகாக வீடுகளை கட்டுறாங்க. அவங்க வீடுகளுக்குள்ள போன ஜேமன் பீப்புள் வீடுகளில் போனா எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக வச்சிருக்காங்க, அழகாக துப்புரவாக. நாம எல்லாம் இதுல கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவருக்கு சோத்திரம், நமக்கு வீடு சோத்திரம் வேறு நமக்கு. அவங்க அழகாக வச்சிருக்காங்க வீடுகள், அழகாக கட்டி அந்த பாத்ரூமுக்குள்ளே படுத்திருக்கலாம் போல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த பூமியில் இருக்கிற மனுஷன் இவ்வளவு அழகான வீடுகளை கட்டி குடியிருக்கலாம் என்றால், ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொல்லி கிட்டத்தட்ட 2000 ஆண்டாயிச்சு. நான் உனக்கு கதவடையில நான் சொல்றத சிந்திங்க, ரைட். இந்த வார்த்தையை சொல்லி கிட்டத்தட்ட 2000 ஆண்டாயிச்சு. மனுஷன் இவ்வளவு அழகான வீடுகளை கட்டி குடியிருக்க முடியுமா இருந்தால், 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் உனக்காகவும் எனக்காக கட்டுகிற இந்த வாசஸ்தலம் எவ்வளவு அழகாக இருக்கும், எவ்வளவு ரம்மியமாக இருக்கும். ஹலோ, வழக்கத்தில் சொல்லுவேனா இருந்தா, நீங்களும் நானும் அங்க போய் ரெண்டே பே பண்ண தேவையில்லை. இங்கதான் எத்தனை குவாட்ராட் மீட்டர், என்ன கோஸ்ட், ஹைசூல், வெயில் வந்தா கிளிமா, சோ அண்ட் சோ, லைஃப் இஸ் கோஸ்ட். பட் ஐ ப்ரோமிஸ் யூ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக வாசு கட்டுற அந்த வாசஸ்தலத்துல, அந்த நித்திய வீட்டில், என்ன வீடு, நித்திய வீட்டில் நாம் ஒன்னும் பே பண்ண வேண்டியே இல்லை. அங்க கள்ளனும் வரமாட்டான், கொள்ளக்காரனும் வரமாட்டான். ஏன் இயேசு திரும்ப இந்த பூமிக்கு வருகிறார்? தான் இருக்கிற இடத்திலே நம்மையும் சேர்த்துக் கொள்வதற்காக இயேசு திரும்பி இந்த பூமிக்கு வருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, அவர் வரும்போது உன்னை சேர்த்துக் கொள்வாரா? அவர் வரும்போது நீ அவரை சந்திப்பாயா? என்னை சேர்த்துதான். This is the question. நான் இயேசு அறிஞ்சிருக்கிறேன், இயேசு விசுவாசிக்கிறேன், ஞானசாம எடுத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், ஓலியம் செய்கிறேன், தசவம் கொடுக்கிறேன், நான் அதையெல்லாம் கேட்கல. நான் கேட்கறது என்னன்னா, நான் சொல்றது என்னன்னா, அவர் வரும்போது அவரை சந்திச்சு நீ ஆயத்தமா தட்டி, Are you ready for the coming of Christ? பாஸ்டர் இப்படி சொல்லாதீங்க. நான் ரட்சிக்கப்பட்டு போய் 25 வருஷம், எனக்கு பைபிள் எல்லாம் அத்துபடி, நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும், அப்படியெல்லாம் நாம் நினைக்கலாம். ஆனா இயேசு வரும்போது நீ எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டாய், எப்படியாக வரங்களை எல்லாம் பாவிச்சாய், எந்த அளவில் உன்னை அளக்க மாட்டார், என்ன அளக்க மாட்டார். அவர் வரும்போது அவரை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். இதுக்கு தான் அந்த 10 கன்னிகளை உபமையே சொன்னார். காலம் முழுவதும் சபையில இருந்து கர்த்தருடைய நாமத்தை அறிந்து இயேசுவின் நாமத்தை உச்சரித்தும் அவர் வரும்போது நாம் அவருடைய வருகையில் அவரை சந்திக்காவிட்டார் என்னே படுதான். இதில் இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவர் வருகையிலே நாம் ஆயத்தமாக இல்லாவிட்டால் நாம் தவற விடப்பட்டு எங்க போவோம் தெரியுமா, அதற்கு பிற்பாடு ஆரம்பமாக போகிற அந்தி கிறிஸ்துவோட உபத்திரவ காலத்துக்குள்ளே போவோம். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இந்த காலத்திலேயே நாம் ஆண்டவர் இயேசுவை உத்தமமாக பின்பற்றாவிட்டால் அந்தி கிறிஸ்துவின் மகா உபத்திரவ காலத்திலே நாம் ஆண்டவர் இயேசுவை உத்தமமாக பின்பற்ற போகிறோம். Can you understand what I am saying? பாவத்தில் உணர விரும்புகிற மனத்தை கட்டணு, பாவத்தை விரும்பி சேர்ந்த நிறுத்து. Stupidity is a stupid thing. Don't do anything against God because He is your creator. இருபத்தஞ்சு வருஷமா ரட்சிக்கப்பட்டு ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற மனுஷனும் ஆண்டவர் விரோதமாக பாவம் செய்ய முடியும். நம்மையும் ஏமாத்தி மற்றவர்களையும் நாம் ஏமாற்றக்கூடாது. இயேசு வருகிறார் ஏனென்றால் நம்மை தான் இருக்க இடத்துல கூடி சேர்ப்பதற்கு. The second thing, we are going to finish it as soon as possible. இரண்டாவது காரியம், இயேசு ஏன் வருகிறார் படிங்க. 1 கொரிந்தியர் சீக்கிரம், 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51-52 படிங்க சீக்கிரம். 1 கொரிந்தியர் 15:51-52 எல்லாம் எடுங்க.
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
இதோ ஒரு ரகசியம், நல்லா கவனிங்க. என்ன சொல்றாரு? ரகசியம் சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ரகசியத்தை வெளியிடுறாரு. அவரை போல தேவ ரகசியங்களை அறிஞ்ச தேவ மனுஷன் யார்?
நாம் எல்லோ.
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு
அறிவிக்கிறேன்.
படி.
நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆயிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
ஆயிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது, ஒரு நிமிஷத்திலே மட்டுமல்ல ஒரு இமைப்பொழுதிலே. வருத்த மீனிங் இமைப்பொழுது, கண்ணை மூடி முழிக்கிறது. ஒரு இமைப்பொழுதிலே என்ன நடக்குமா? நாம் எல்லோரும் மறு ரூபம் ஆக்கப்படுவோம். நல்லா கவனி. மறு நமக்கு இருக்கு, நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்ம் இருக்குது, ஒரு ரூபம் இருக்குது.
ஆனா ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வருகிறார் எதற்காக என்றால், இரண்டாவது காரணம், நம்மை மறுரூபமாக்குவதற்கு. மறுரூபமாக்குவதற்கு ஒரு இமைப்பொழுதிலே கண்ணை மூடி முடிக்கிறதற்குள் ஆண்டவர் இயேசு நம்முடைய சரீரத்தை தன்னுடைய சாயலாக மாற்றுவார். யோவான் சொல்றாரு, அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருப்போம். This is truth. அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் இருப்போம். இது எப்ப சம்பவிக்க போறது, இது எப்ப நடக்க போகிறது? வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது, அவர் வரும்போது, நாம் அவரை சந்திக்கும் போது, நாம் அவரை காணும் போது, ஒரு இமை பொழுதிலே கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் நம்முடைய சரீரங்களை தன்னுடைய மகிமையின் சரீரமாக மாற்றுவார். அவர் நம்மை மாற்றுவார். He can change us because He is Almighty. He is the Creator. Nothing impossible by God. ஏன் இயேசு வருகிறார்? நம்மை மறுரூபமாக்குவதற்கு வருகிறார். ஒரு இமை போனதில்லை. என்ன கவனி, இன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த சரீரம் குறைவுள்ளது. இதற்காகத்தான் நாம ஒவ்வொரு நாளும் போய் கண்ணாடி மூலம் நினைக்கிறோம். அப்படி பாப்போம், இப்படி பாப்போம், சுத்தி சுத்தி எல்லாம் பார்ப்போம். நான் இந்த டிரைவிங் போய்களை பார்ப்பேன். நான் பார்த்திருக்கேன், எனக்கு முன்னா நிப்பாங்க பொம்பளை காரை வச்சு நிப்பாங்க அம்பல, அந்த ரெட்டு இருக்கிற ரெட்டு மஞ்சள் மாறி அந்த கிரீன் வாரத்துக்கு இடையிலே டிரைவிங் சீட் இருந்தோண்டு பிறகு எடி கண்ணாடி பாப்பா பாத்துரு. ஏதோ உலகம் எல்லாம் தன்னை பாக்குறது போல தன் சரீரத்திலே எவ்வளவு கவனம் நல்லது. ஆனா தன் ஆத்மாவை இழந்து ஆத்மாவிலே மறித்து போய் கிடக்கிறார். இதை குறித்து சிந்திக்கிறதுக்கு மனுஷனுக்கு நேரமும் இல்லை, அதை குறித்து அக்கறையும் இல்லை. சொன்னாலும் சிலருக்கு தெரியல, சிலருக்கு சொன்னாலும் புரியல. என்ன கரிமான கொலை, இந்த சரீரம் குறைவுள்ளது. இதுலதான் வியாதி, வருத்தம், நோய்கள். நான் அப்படி இருக்கேன் சிலருக்கு கவலை, சிலருக்கு நான் இப்படி இருக்கேன் கவலை. சிலர் மற்றவோட சத்தத்தோட தன்னை ஒப்பிட்டு ஐயோ அவள மாதிரி நான் இல்லையே, இவன மாதிரி நான் இல்லையே, அப்படி இல்லை அந்த பிள்ளைகள் மாதிரி நம்ம பிள்ளைகள் இல்லையே, வெளியில நாம சொல்லாதான நமக்குள்ள ஒரு பொறுமல் இருந்துட்டே இருக்கு. சில பேர் ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க அப்படி எல்லாம் சொல்லிடுறாரு. இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? எல்லாத்தையும் நம்ம வெளியில சொல்ல மாட்டோம்ல. ஆகவே நான் சொல்றேன், நம்முடைய சரீரம் குறைவுள்ளது. நாம் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனாலும் இந்த சரீரம் குறைவுள்ளது. என்ன கருமானவர்களே, இந்த சரீரத்தில்தான் மரணம், சாவு, நோய்கள், வியாதிகள், வியாதிக்கேற்ற கிருமிகள், குறைவுகள், அண்ட் சோ அண்ட் சோ. ஆனால் நம்மை ஆண்டவர் இயேசு மறுரூபப்படுத்தி நமக்கு தரப்போற அந்த மகிமை சர்வத்திலோ குறைவு இருக்கா, குறைவு இருக்கா. அந்த சர்வத்துக்கு மரணம் இல்லை, அந்த சர்வத்தில் வியாதி இல்லை, அந்த சர்வத்தில் நோய் இல்லை, அந்த சர்வத்தில் நோய் கிருமிகள் தொற்றுவதற்கு இடம் இல்லை. அந்த சரீரம் தான் என்றென்றைக்கும் நாம் வாழப்போறோம். அந்த சரீரம் தான் என்றென்றைக்கும் நான் வாழ போறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில், இந்த போர்வையை களைந்து விட வேண்டும் என்ற விருப்பம். இந்த சரீரத்தை நாம் ஒரு நாளைக்கு ஒரு போர்வையை களத்தி ஆடே களத்தி ஓடுறது போல ஒரு நாளைக்கு இந்த சரீரத்தை நாம களைந்து விட்டு பறந்து போ. என்ன கவனிங்க, இப்படியாய் நாம் மறுரூபமாகி அவரை மத்திய ஆயத்திலே ஆகாயத்திலே நாம் சந்திக்க போகும் போதுதான் வேதவசனம் நிறைவேறது. என்ன தெரியுமா, அப்பொழுது நாம் சொல்லலாம், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. பாய், மரணத்தை காணாதபடி ஒரு நான் ஆண்டவர் இயேசு மேல வைத்த விசுவாசத்திலே அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறபடியால் நான் மரிக்காதபடி, நான் சாகாதபடி அவர் எனக்கு வேறே சரீரத்தை தந்து தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார். நான் போகிறேன், அவரோடு வாழப்போகிறேன். அந்த வேளையில நான் சொல்ல முடியும், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. நான் மறிக்க மாட்டேன். ஏனென்றால் அவர் வரும்போது நாம் பரிசுத்தமாய் உண்மையாய் அவருக்காய் காத்திருக்கபடியார், நீயும் நானும் அவருக்காய் காத்திருக்கபடியார், மரணத்தை காணாமல் நம்முடைய சரீரம் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவால் மறுரூபமாக்கப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ்வதற்கு நம்மை அவர் சேர்த்துக் கொள்வார், எடுத்துக் கொள்வார். என்ன கருமையான தேவ ஜனமே, இதை குறித்து விவரமாய் பேசலாம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு சரீரத்தை கொடுத்திருக்க, இத ஃபோம் பண்ணது அம்மா அப்பா இல்ல, ஆண்டவரே நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து தீர்க்கதரிசி சொல்றது, எனக்கென்று ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தப்படுத்தின. அந்த சரீரத்தில் இருந்துதான் 33.5 ஆண்டுகள் இயேசு இந்த உலகத்தில் ஜீவித்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து பரிசுத்தமாய் ஜீவித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி கடந்து சென்றார். அவர் நமக்கு முன்மாதிரி. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரத்தில் இருந்து நாம் ஆண்டவரை தேடி அவருக்காய் வாழ்ந்து பரிசுத்தமாய் ஜீவித்து ஈட்டில் அவரை சந்தித்து மறுரூபமாக்கப்பட்டு அந்த மகிமையின் சரீரத்தை பெற்று என்னென்றைக்கு நாம் அவரோடு கூட வாழும் உலகினர் ஆமே சொன்ன நேரம். நம்பர் 3, மூணாவது காரியம், அவர் ஏன் வருகிறார், வை ஜீசஸ் இஸ் கம்மிங் எகெய்ன். மூணாவது காரியம் இது, இதுவும் ஒரு விரிவான முதலாம் நான் பார்த்து அவர் தான் இருக்கிடத்தில் நம்மை சேர்த்துக் கொள்ள வருகிறார். இரண்டாம் நான் பார்த்து நம்மை அவர் மறுரூபமாக்கி மறு சரீரம் கொடுக்க வருகிறார். நம் மூணாவது காரியம் ஏன் வருகிறார், நமக்கு பலன் அளிக்க வருகிறார். சோ ஹி வில் கிவ் த ரிவர்ட். அவர் வரும்போது அவரோடு கூட பகுமதிகளும் வருகிறது. ஹலோ, என்னை கேட்டுக்கொண்டிருக்கவர்களே, நான் சொல்றதை கவனிங்க. இதை நீங்க கேட்கலாம், கேட்காமல் போகலாம், நம்பலாம், நம்பாமல் விடலாமான ட்ருத் இஸ் ட்ருத், சத்தியம் பொய்யாகாது. ஏன் இயேசு வருகிறார், நமக்கு பலன் அளிக்க வருகிறார், நமக்கு பகுமதிகளை கொண்டு வருகிறார். ஆதாரம் என்ன, படிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனமா படி.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது.
திரும்பப்படி,
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது.
இதே வசனத்தை நீங்க எஸ்ஐயா 40:10 படிச்சு பார்க்கலாம். நேரம் போது என்ன கவனிங்க, இதோ சீக்கிரமா, நல்லா கவனிங்க, ப்ளீஸ் பே யுவர் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்ன சொல்றார், என்னோடு கூட வருது. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன நம்பிக்கை தெரியுமா, இந்த வைனா கிறிஸ்துமஸ் வந்துட்டா சின்ன பிள்ளைகளுக்கு என்ன, இந்த கிறிஸ்துமஸ் பப்பா வந்தாருன்னா அவர் வரைக்கும் என்ன கொண்டு வருவாரு, கிஃப்ட் கொண்டு வருவார் அப்படின்னா பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஒரு எண்ணம், அது அப்படி ஒரு ஹோப் அதுக்குள்ள இருக்கு. அவர் வரும்போது எங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வருவார். 22:12 சொல்றது, இந்த வசனத்தோடு தான் முடியுது வெளிப்பட. ரிவலேஷன் இஸ் பினிஷிங் வித் த ரிவர்ட். வெளிப்படுத்த விஷயம் முடிகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வர்றது. இயேசு ஏன் வருகிறார், ஏன் வருகிறார், அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலனை அளிக்க வருகிறார். அவன் அவன் செய்கிற கிரியைக்கு ஏற்ற பலனை அளிக்கிறதற்கு, வெகுமதி அளிக்க இயேசு சீக்கிரமாய் வருகிறார். என்ன கவனிங்க, இது இருக்கிற காரியம் என்னவென்றால், இதுக்குள்ள இருக்கிற தாத்பரியம் என்னவென்றால், தீமை செய்கிறவன் தீமை கேட்ட பலனை அடைவான், நன்மை செய்கிறவன் கர்த்தருக்கேற்ற கிரியைகளை செய்கிறவன் அந்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அடைவான். ஹலோ, எல்லாருக்கும் பலன் இருக்குதான். ஏன்னா மரம் காய்க்குது பாருங்க, எல்லா மரமும் நல்ல கனிகளை கொடுக்கிறது இல்லையே, ஆனா எல்லா மரங்கள் காய்க்குது, ஆனா எல்லா மரத்துல இருக்கிற கனிகளும் நல்லது இல்லையே. பைபிள் சொல்றே சொல்றாரு, அதன் கனிகளினால் அந்த மரத்தை அறிந்து கொள்வீர்கள். மனுஷனுடைய கிரியைகளினால் மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொல்ற இயேசு மரத்தை கொடுத்தா கவனமா கவனமா கவலையா இருக்கிறார். நோ, என்ன கருமையானவர்களே, அதே போல
நல்ல கிரியைகளுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யற நற்கிரியைகளுக்கு உரிய நற்பலன் அவரோடு கூட வர்றது. தீமை செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன், அசுத்தமாய் வாழ்றவனுக்கு உரிய பலனும் அல்லது தண்டனையும் அவரோடு கூட வர்ற. இந்த இதோ சீக்கிரமாய் வருவேன்னு சொன்னா அது அதுக்கு முதல் நீங்க வாசித்து பாத்தீங்க சொன்னா, அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமா இருக்க, அநியாயம் செய்கிறவன், அநீதி செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஆண்டவரே பொமிசம் கொடுக்க, பாவம் செய்ய செய்யணும். ஹலோ, அசுத்தமா இருக்கிறவன், ஹலோ, பாவம் செய்யறீங்க கொஞ்சமா செய்யாது, கணக்க செய்யுங்க. ஏன்னா கொஞ்சம் பாவம் செஞ்சிருக்கிறேன் என்ன விடும் சொல்லி ஆண்டு செய்ய சொல்லு கூட நமக்கு இடம் தர போறேன். ரைட், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், அநீதி செய்யறவன் இன்னும் அநீதி செய்யட்டும். ஒன் கேட்டகரி, அதினத்தில் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் இன்னும் பரிசுத்தமா, நீதி செய்கிறவன் இன்னும் இன்னும். இதை சொல்லிப்பா சொன்ன, இதோ இதை சொல்லிப்பா, இதை சொல்லிப்பா சொன்ன, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வர. இயேசு ஏன் வருகிறார்? நமக்கு பலன் அளிக்க வருகிறார். என்ன கருமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நீ செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நீ செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைக்கும் உனக்கு பலன் இருக்கு என்பதை நீ மறக்க கூடாது, நீ இதை அறிந்து கொள்ளவன். என்ன கருமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் இதிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க சொன்னால், இதை குறித்து ஆண்டவர் இயேசு அதிகமாக சொல்றதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஐந்தாம் அதிகாரம், மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் 11-12 வாசித்து பார்ப்போம். சொன்னால், என் நாமத்து நிமித்தம் மற்றவர்களை உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி இல்லாதவர்களை சொல்லும் பொழுது நீங்கள் கலிகூண்டு மகிழுங்கள், ஏனென்றால் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் உங்களை யாராவது துன்பப்படுத்துகிறார்களா, வேதனைப்படுத்துகிறார்களா, ஆண்டவர் இயேசு நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படுவீர்களா, ஆண்டவர் இயேசு சொல்றார் உங்கள் பலன் பரலோகத்திலே மிகுதியாக இருக்கும். அது மட்டுமல்ல, மத்தேயு 6 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 4 வசனம் வரை வாசித்து பாருங்க. நீயோ தர்மம் செய்யும் போது உன் வலது கை கொடுக்கிறதை இடது கை அறியாது இருக்கட்டும், அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார், வெகுமதி தருவார். ஆகவே ஆண்டவர் இயேசுவுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் அந்தரங்கத்தில் செய்கிற தர்மம், வலது கை கொடுக்கிறதை இடது கை அறியாது இருக்கட்டும் என்று சொன்ன அர்த்தம் என்ன? நம்முடைய வலது கை கொடுக்கிறதை இடது கைக்கு தெரியாமல் இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்ற காரியம் என்னவென்றால், மற்றவர்களுக்கு முன்பாக புகழ்ச்சியை விரும்பி மற்றவர்கள் எல்லாம் நீ தர்மம் செய்கிறார் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ தர்மம் செய்யாத, நீ செய்கிற தர்மம் தேவ வார்த்தையின்படி இருக்கட்டும், தேவன் நீ செய்கிற தர்மத்தை பார்க்க என்பதை அறியட்டும், தேவன் நீ செய்கிற தர்மத்துக்கு பலன் உண்டு என்பதை அறிந்து விசுவசித்து நீ செய்கிற ஒவ்வொரு தர்மத்துக்கும் பீப்புள் ஐ டெல் யூ, ஆண்டவர் ஏன் சொல்றாரு, நான் வரும்போது அதற்குரிய பகுமதிகளை நான் கொண்டு வருவேன், கொண்டு வருவேன், கொண்டு வருவேன். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தர்மம் தெரியாது, ஆராதிக்க தெரியும், ஜெபிக்க தெரியும், ஓலியை செய்ய தெரியும், ஆனால் தர்மம் செய்ய தெரியாது. கொன்னெலியு என்கின்ற ஒரு மனிதனை குறித்து அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோமே, அவனை குறித்து தேவதூதன் சொல்றார் என்ன, உன்னுடைய தான தர்மங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் நினைப்பூடுதலாக வந்து எட்டியிருக்கு. அப்ப கொன்னிலையும் செய்த ஒவ்வொரு தான தர்மங்களும் தேவ சமூகத்தில் போய் எட்டியிருக்கு. நம்முடைய ஜபங்கள் மட்டுமல்ல தேவ சமூகத்தில் எட்டுறது, நம்முடைய ஜூரியங்கள் மட்டுமல்ல தேவ சமூகத்தில் எட்டுறது, நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற தான தர்மங்கள் கூட அவர் சமூகத்தில் எட்டுகிறது, அவர் சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக எட்டுகிறது என்பது சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். தமித்தாள் என்கின்ற ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோமே, அவளை குறித்து வேதம் என்ன சொல்றது, அவள் தர்மங்களை மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள் என்று சொல்லப்படுறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தர்மம் செய்யணுங்க. அப்பா தர்மம் செஞ்சான்னு சொல்லி நான் கணக்கு போட முடியாது, அம்மா செஞ்சான்னு சொல்லி நான் கணக்கு முடியாது. நம்ம எல்லாருக்கும் தனித்துவமாக ஒரு ஆத்மா இருக்கு பாருங்க. நாம நம்முடைய ஆத்மாவுக்கு பரலோகத்தில் கூட பொக்குஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரு. பரலோகத்தில் நாம எது, நாம் இந்த வசனத்தை நாம விசுவாசிக்கிறது இல்லையா, அல்லது நாம் இதை நினைக்கிறது, அப்படி நாம் விசுவாசித்தா நம்ம பரலோகத்தில் நான் பூமியில் சேர்த்துட்டு இருக்கேன். இதை சொன்னா இங்க நீங்க சொல்லிட்டே இருங்க, வருவா, அவர் வரும்போது எல்லாம் படிப்படும். அந்த நாள் ஆச்சரியமாக இருக்கும், கேன் பி எ சர்ப்ரைஸ். சோ அது மட்டுமல்ல, அந்தரங்கத்தில் தர்மம். மத்தைய ஆறு ஆறு பாப்பீங்க சொன்னால், நீ கதவை பூட்டி நீ அந்தரங்கத்தில் செய்கிற ஜபத்துக்கு வெளியரங்கமாக நான் பலன் அளிப்பேன் ஆண்டு சொல்லியிருக்கிறார். என கரிமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, இந்த சபையில இருந்து சபைக்காகவும் ஊழியங்களுக்காக ஆத்துமாக்களுக்காக ஊழியர்களுக்காக கதவடைச்சு அந்தரங்கத்தில் நீங்க ஜபிக்கிறீங்க பாருங்க, இந்த ஜபத்தை பக்கத்தில் இருக்க விசுவாசி அறியாமல் இருக்கலாம், அல்லது உங்களோட போதகர் அறியாமல் இருக்கலாம், அல்லது உங்களோட ஊழியர்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனா உன் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா இருக்கல்லவா, உன் பரம பிதா இருக்கல்ல, ஏன் சொல்றார், உனக்கு வெளியரங்கமாக பதில் அளிப்பார். Believe in the word of God. How many hours you are spending in the prayer? Are you crying for the soul, for the kingdom of God, for the glory of God? Are you spending the time in the feet of Christ? அந்தரங்கத்தில் நீ செலவழிக்கிற கதவை பூட்டி அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி நீ செய்கிற ஜெபத்தை பாரு, அது அம்பலப்படுத்தாது. நான் 10 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 6 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 100 மணி நேரம் ஜெபிக்கிறேன் சொல்லி அம்பலப்படுத்தி அமர்க்கலப்படுத்தாது. Just be enough. Can't be. What is the reason? What is the motivation? நீ பரிசுத்தமா வாழ்ந்தா பரிசுத்தமா வாழ். மற்றவர்கள் நாம் அற்புதம் அற்புதமாக எண்ணக்கூடாது. நான் பரிசுத்தம், மற்ற நான் அசுத்தம் பண்ண நினைத்திடக்கூடாது. நான் தர்மம் செய்தால் மற்றவங்க எல்லாம் தர்மம் செய்ய சொல்லி அவங்கள அசட்டு பண்ணக்கூடாது. நீ செய்யற தர்மம் உனக்கு வெகுமதி, தேவ ராஜ்யம் உனக்கு. நீ ஜபிக்கணும் தான் ஜெபம் பண்ணு, இன்னும் ஜெபத்தில் வளரு. ஆனா அதற்காக மற்றவங்களை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. இயேசு அப்படி செய்யல, அப்படி சொல்லவும் இல்லை. சோ அந்தரங்கத்தில் செய்யற ஜபத்துக்கு வலியரங்கமாக பதில் அளிப்பார். அது மட்டுமல்ல, எனக்கு அருமையானவர்களே, மத்தை 10:42 அருமையான ஒரு வசனத்தை சொன்னாரு, இந்த சீசன் என்கின்ற நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் அவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு, ஒரு சீசனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட ஆண்டவர் இயேசு நாமத்தில் நீங்க கொடுக்கிறீங்க பாருங்க, அதற்கு கூட ஆண்டு சொல்றார் உங்க பலனை நீங்க அடையாது. ஆண்டவர் இயேசு பற்பல வீடுகளில் பந்தி இருந்திருக்கிறார், பற்பல வீடுகளில் பாவிகளோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணியிருக்கிறார். ஆனால் பாவம் செய்யவில்லை, பாவத்தை வரவேற்கவும் இல்லை. அவர்களை அவர்களோடு இருந்து அவர் போஜனம் பண்ணியிருக்கிறார். பாவிகளை நேசிக்கும் இயேசு பாவத்தை ஒறுக்கிறார். சோ நமக்கு பலன் உண்டு. அது மட்டுமல்ல, மத்தை 16:26-27 வீட்டை போய் வாசிச்சு பாருங்க, இந்த நேரம் போகுது. அது மட்டுமல்ல, கொலோசியர் 3:25 அதாவது படிங்க, எல்லாரும் எடுத்துக்கணும். கொலோசியர் 3:25 படிங்க, 3:25 கொலோசியர்.
அநியாயம் செய்கிறவன்,
அநியாயம் செய்கிறவன்
தான் செய்த அநியாயத்துக்கு
அநியாயத்துக்கு
அடைவான், பட்சபாதமே இல்லை.
ரைட், என்ன கடைசி அந்த முடியுது,
பட்சபாதமே
இல்லை. ஆண்டவடத்துல பட்சபாதமே இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவடத்துல ஓர வஞ்சனை கிடையாது, பட்சபாதம் இல்லை. அவர் நீதி உள்ள தேவன். எப்படியாய் நற்கிரியர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறாரோ, அதே போல துட்கிரியர்களுக்கும் அவனவனுக்குரிய தண்டனையையும் அவனும் பலனை அவன் பெற்றுக்கொண்டே ஆகவன். ஏன் சொல்றது, அநியாயம் செய்கிறவன் அநீதி செய்கிறவன் அதற்குரிய பலனை அடைவான். கவர்மெண்ட் நம்மை தண்டிக்காமல் போகலாம், சட்டங்கள் நம்மை தண்டிக்காமல் போகலாம், மனுஷர்கள் நம்மை தண்டிக்காமல் போகலாம், ஆனால் நாம் செய்கிற அநியாயங்கள் அக்கிரமங்களுக்குரிய பலன் தண்டனையும் நாம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்ளதானா. பிகாஸ் ஹி இஸ் த கிரியேட்டர், ஹி இஸ் யுவர் காட் அண்ட் லார்ட். கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து நான் முடிக்க போறோம். 4வது இயேசு ஏன் வருகிறார், யூதா 14:15 யூதா நிருபம் 14:15
ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாயம் தீர்ப்புக்கு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியல் நிமித்தமும்
தமக்கு பாருங்க. நேரம் போகுது. இதுல பாத்தீங்க சொன்னா 1000 பரிசுத்தவங்க கூட அவர் வருகிறாரா. எதற்கு இயேசு வருகிறார், இந்த வசனம் சொல்றது, அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். He is going to justify this world. That's why he is coming, return to the earth. He is coming again because he is going to justify this world. Everybody who lives in this world, they are going to stand before the judgment seat of Christ. No one can escape. என்ன கரிமானவர்களே, இயேசு திரும்ப வர்றதுக்கு உரிய நாலாவது காரணம் என்ன? இந்த உலகத்தை அவர் நியாயத்துக்கு. என்ன கரிமானவர்களே, இயேசு முதல் வந்தது எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழும் வந்தார். இனிமேல் அவர் வரப்போகிறது பாடுபட அல்ல, ரத்தம் சிந்த அல்ல, முள்முடி தரிக்க அல்ல, ஆணிகளை அறையப்படவல்ல. இனிமேல் அவர் வரும்போது அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வருபார். He is going to be a church for the all world. உலகத்தை நியாயம் தீர்க்கிற சிருஷ்டி கர்த்தராக ஆண்டவர் இயேசு திரும்பி வருகிறார். அவரை சந்திக்க ஆயத்தம். அவர் முதல் வந்தார் நம் பாவங்களுக்காக பலியாகி மரிக்க. அவர் திரும்பி வருகிறார் நம்மை நியாயம் தீர்க்க. நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அவர் முதல் வந்தது ஏழையின் ரூபம் எடுத்து வந்தார். ஆனால் இனிமேல் அவர் வரும்போதோ ராஜாதி ராஜாவாக வருவார், கத்தாதி கத்தராக வருவார், நியாயாதிபதியாக வருவார், தன்னுடைய மகிமையோடு வருவார், தன்னுடைய பரிசுத்தவான்கோடு வருவார். கேள்வி, அவரை சந்திக்க நீ ஆயத்தமா? எல்லாரும் விழுந்திருப்போமா? தேவை.